மாலை தியானத்திற்காக நாங்கள் தெரிவு செய்த வேத பகுதி ஆதி ஆகமம் 11வது அதிகாரம் 1 முதல் 9வது வரையான வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆதி ஆகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வரையான வசனங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத படிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசியை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்பதே. அருமையானவர்களே, நாங்கள் கடந்த ஞாயிறு மாலை ஆராதனையிலே இங்கே நோவாவும் நோவாவினுடைய காலத்திலே இருந்த ஜனங்களுடைய பாவத்தை பற்றியும் நாங்கள் சிந்தித்தோம். அவை இங்கே நோவாவினுடைய காலத்திலே இருந்த ஜனங்கள், இங்கே அவர்கள் பாவத்தையே சிந்தித்து பாவத்திலே பெருகி பாவமானது அங்கு பெருக்கெடுத்துக் கொண்டு வந்த வேளையிலே தேவன் நோவாவை கொன்று அங்கு பிரசங்கிக்கை அவர்கள் ஒருவரும் கேட்காதவர்களாய் அங்கு தேவனுக்கு விரோதமானவையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள் மீது தேவன் ஜலப்பிரளயத்தை, அதாவது வெள்ளப்பெருக்கை அவர் அங்கு வரப்பண்ணி அங்கிருந்த ஜனங்களை, தன்னுடைய வார்த்தைகளை கேட்காதவர்களை அவர் வெள்ளத்தாலே அழித்து தன்னுடைய வார்த்தையை கேட்ட அந்த குடும்பமாகிய நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் பேழையிலே காத்தார் என்பதை நாங்கள் எல்லாரும் போன கிழமை பார்த்தோம். ஆகவே இப்படியாக தேவன் அங்கே ஜனங்களை காத்து இந்த உடன்படிக்கையின் குடும்பமானது வெள்ளப்பெருக்கு பின்பதாக நோவாவும் அவனுடைய 3 குமாரர்களிடமிருந்து இந்த சந்ததியானது பெருகியது. இந்த சந்ததியானது பெருக பெருக நாங்கள் பார்த்தது போல, அருமையாளர்களே, என்ன விதமாக நோவாவினுடைய காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் பெருக பெருக அவருடைய இருதயத்தினுடைய பாவமானது பெருகினது என்று பார்த்தது போல, இந்த நோவாவினுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு பின்பதாக நியாய தீர்ப்போம் நடந்து முடிந்ததன் பின்பதாக அங்கிருந்த ஜனங்கள் பெருகத் தொடங்க அங்கேயும் பாவமானது ஊற்றெடுக்க தொடங்குகின்றதான ஒரு அதிகாரத்தை நாங்கள் இங்கு வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலே அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே, இங்கே நோவாவினுடைய காலத்திலே இருந்து நடந்த பாவத்தை போல அல்ல. நோவாவினுடைய காலத்தில் எப்படிப்பட்ட பாவம் என்றால், அவர்கள் இங்கே மாம்ச இச்சைகளை உருவாக்குகின்ற பாவங்கள், அவர்களுடைய சுபபோகம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கைகள், இச்சைகள், இது போன்ற மிக கொடூரமான சரீர பிரகாரமான சரீரத்திற்குள்ளான பாவங்களிலே அங்கு பெருகி அந்த ஜனங்களை அழித்த கர்த்தர். பின்பதாக இந்த நோவாவினுடைய சந்ததியானது வெள்ளப்பெருக்கு பின்பதாக அங்கிருந்தவர்கள் இப்படியான சரீர பிரகாரமான பாவத்தை செய்ததாக எங்களுக்கு உடனடியாக வேதம் சொல்லவில்லை. அவர்களுடைய இருதயமானது திரும்பவும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு விரோதமானதையே சிந்திக்க தொடங்கியது என்பதை நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். இப்படியாக இந்த பாவமானது சிந்தனையூடாக அது அங்கு வலுப்பெற்ற வேளையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக வானத்திலிருந்து பூமிக்கு வருகின்றார். என்ன நடக்கின்றது? இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் சிதறி போகக்கூடாது, நாங்கள் ஒரே ஜனங்களாக இருந்து நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் வெளியிட்டார்கள். ஆகவே இந்த கோபுரத்தை கட்டிக்கொண்டிருந்த வேளையிலே தேவன் இந்த ஜனங்களுடைய இருதயங்களை அவர் அங்கு கண்டவராய், அவர் அங்கு வந்து அவர்களுடைய இந்த சகல சிந்தனைகளையும் அவர் அங்கு நிர்மூலமாக்கின தேவனாக இருக்கிறார் என்பதையே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த மனிதனுடைய மீண்டும் மனிதன் தேவனுக்கு விரோதமாக செய்த இந்த பாவத்தினாலே இந்த மனிதகுலமானது திரும்ப ஒரு சாபத்தை அங்கு அது ஏற்படுத்தினதாகவே இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் ரெண்டு பிரதானமான காரியங்களாக நாங்கள் திரித்து நோக்குவோம். முதலாவதாக காரியம் என்னவென்றால், பாவமானது வானத்தை எட்ட புறப்பட்டது. இந்த மனுஷனுடைய பாவங்கள், பூமியிலே இருக்கின்ற மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்ததென்றால், இது வானத்தை எட்டுவதற்காக அங்கு சென்றது. என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் வானத்தை எட்டுவதற்கான ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்ற பெருமையோடு இருந்தபடியாலே முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த பாவமானது இந்த வானத்தை எட்ட புறப்பட்டது. பாருங்கள் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மூன்றாவது வசனத்திலே சொல்லுகின்ற காரியம், நான்காவது வசனம் கடைசி காரியத்தை பாருங்கள், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி ஒன்றாக சேர்ந்து அவருடைய பாவமானது வானத்தை நோக்கி சென்றதாக இருக்கின்றது. இரண்டாவது காரியம் என்னவென்றால், தேவனானவர் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்தார். என்ன செல்லுகிறார்கள் என்றால், அருமையாகலே, sin go up, அதாவது இந்த பாவமானது மேலே போகின்றது, இந்த கிருபையானது தேவனானவர் கீழே வந்தார். அவை இங்கே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த பாவமானது வானத்தை எட்ட புறப்பட்டது, அதாவது இந்த பாவமானது மேலே சென்றது. இங்கே முதலாவதாக அவர்களிடத்தில் இருந்த இந்த பாவமானது எப்படியாக இருந்தது என்றால் பாருங்கள், மூன்றாவது வசனத்திலே, நாம் செங்கல்லை அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டு, அங்கே கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக இலக்கியிலும் அவர்களுக்கு இருந்தது. அங்கு இந்த பாவமானது பெருகுவதற்கு, அது இந்த பாவமானது வானத்தை எட்டுவதற்கு முயற்சிப்பதற்கு அவர்களை தூண்டுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களை சுத்தி இருந்த ஒரு செல்வாக்கு, அவர்களை சுத்தி இருந்த வசதி, அவர்களை சுத்தி இருந்த இயற்கை வளங்கள் என்ன செய்ததென்றால், அவர்களை பாவத்தை சிந்திப்பதற்காக அங்கு தூண்டினதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த ஜனங்களிலே எந்த வகையான ஒரு மெஷினரிஸோ அல்லது டெக்னாலஜிஸோ அந்த காலத்தில் இருக்கவில்லை. தொழில்நுட்பங்கள், இங்கு இயந்திரங்கள் எந்த வகையிலும் அங்கு இருக்கவில்லை. அங்கு என்னவென்றால், அவர்கள் கட்டுவதற்கு அவர்களுக்கு இயற்கையாகவே செங்கல்லுக்கு கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அவர்களிடத்தில் இருந்த பலம் என்னவென்றால், அவர்களிடத்தில் இருந்த வசதி, அவர்களிடத்தில் இருந்த வசதிகளும் அவர்களிடத்திலே இருந்த பலமும் என்னவென்றால், இந்த பாவத்தை நோக்கி நகருவதற்கு காரணமாக இருந்தது இந்த 11 அதிகாரத்திலே. அருமையானவர்களே, சில வேளைகளிலே நீங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் வசதியானவர்களாக அறிவுள்ளவர்களாக நாங்கள் நிறைய சொத்துக்களை உடையவர்களாக இருந்தால் இந்த ரட்சிப்பை தேவனை குறித்த ஒரு விருப்பத்தை அற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். பொதுவாகவே உலகத்திலே வசதிகளும் உலகத்திலே வளங்களும் பெருக பெருக தேவனை பற்றின அந்த அறிவானது குறுகி பாவமானது பெருக்கெடுக்கிறது என்பதற்கு நீங்கள் எத்தனையோ உதாரணங்களை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆகவே அதே காரியமானது இங்கே கண்டுகொள்ளப்படுகின்றது. இரண்டாவதாக இருக்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், 4 வசனத்திலே அவர்கள் பூமி மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம். அங்கு என்னவென்றால் நாங்கள் எந்த வகையிலேயும் சிதறடித்து போகாத படிக்கு நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம் என்று அந்த விசுவாசித்த இந்த ஜனங்களாக இருந்தார்கள். பாருங்கள் என்னவென்றால் எங்களுக்கு பாதுகாப்பை நாங்களே உருவாக்குவோம், இங்கு நான் என்கின்ற அகங்காரம் எங்களிடத்தில் இருக்கின்ற வசதிகளும் எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் எங்களை ஒரு சிறுக்குள்ள இருதயமாக ஒரு பெருமையுள்ள இருதயமாக அங்கு மாற்றுகின்ற வேளையிலே அங்கு தேவனுக்கு விரோதமாக நாங்கள் செல்லுவதற்கு இந்த நான் என்கின்ற காரியமானது எங்களை கெடுக்கின்றதாகவே இருக்கிறது. பின்புதாக பாருங்கள் 4 வசனத்தின் கடைசி பகுதியை, இது நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம், ஆகவே இந்த பூமியிலே என்னுடைய பேரானது உயர்ந்து கொள்ள வேண்டும், இங்கு நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு மகிமை உள்ளவர்களாக மற்றவர்களாலே நாங்கள் புகழப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பெருமையுடைய ஜனங்களாகவே இந்த ஜனங்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6 வசனத்திலே கடைசி பகுதியிலே, இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்பட மாட்டாது என்பதை அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பார்வையிலே அவர்களிடத்திலே மனித வளம் இருக்கின்றது, பண வளம் இருக்கின்றது, எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்ற வேளையில் அவர்கள் நினைத்த காரியம் என்னவென்றால் இந்த பணமும் இந்த பலமும் தான் கடவுள், ஆகவே எங்களுடைய எந்த சிந்தனைகள் நாங்கள் வானத்தை கட்டுவதற்காக போட்ட எல்லா திட்டங்களும் அது ஒரு பொழுதுமே அது தடைப்பட மாட்டாது. ஏனென்றால் நாங்கள் வெல் பிளான், அதாவது நாங்கள் சிறந்த திட்டத்தோடு நாங்கள் உன்னிப்பான தொழில்நுட்பங்களோடு கல்லுக்கு பதிலாக செங்கலும் இங்கு சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் இருக்கின்ற ஒரு வல்லமையுள்ள ஜனங்களாக நாங்கள் இருக்கிறபடியாலே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு திமிரோடு இருந்த இந்த ஜனம். அருமையாகளே, இந்த வசதி இந்த மனிதனுடைய பலம் நான் என்கின்ற அகங்காரம் நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்குவோம் என்கின்ற பெருமை எங்களுக்கு பெருமை புகழ் உண்டாக வேண்டும் என்கின்ற பெருமை பிறகு எங்களை ஒன்றுமே தடை பண்ணாது என்கின்ற திமிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஜனம் இப்படியான இந்த பாவங்கள் எல்லாவற்றினாலும் கட்டப்பட்ட இந்த கோபுரத்தை தேவனுக்கு அது பிரியமானதாக காணப்படவில்லை. அங்கே 11 அதிகாரத்தில் அருமையானவர்களே இந்த பாவமானது மேல் நோக்கி போவதற்கான பிரதானமான காரணம் என்னவென்றால் பெருமை. ஆகவே இங்கே வேதமானது பெருமையை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் சற்று தியானித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆகவே இந்த அகந்து என்கின்றது பெருமை. ஆகவே நாங்கள் ஒரு பெருமையானது எங்களுக்கு முன்னாக இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது அழிவுக்கு வழிநடத்துகின்றது ஒன்றாகவே இருக்கின்றது. இரண்டாவது பதினாறாவது அதே அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மனமேட்டிமையுள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். ஆகவே இந்த பதினோராவது அதிகாரத்திலே இருந்த இந்த நோவாவினுடைய சந்ததியானது, நோவாவினுடைய புத்திரருடைய சந்ததியானது இங்கு பெருமையோடு, அங்கு மனமேட்டிமையோடு, அங்கு திமிரோடு, பெருமையோடு இருந்தபடியாலே அவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்றதே வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனுஷனுடைய அகந்தை, மனுஷனுடைய பெருமையானது அவனை தாழ்த்துகின்றதாகவே எப்பொழுதும் இருக்கும். வேதம் சொல்லுகின்ற காரியம் அருமையானவர்களே, யாக்கோபு 4 அதிகாரத்திலே கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கின்றார். அவங்க பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கின்ற தேவனாகவே இருக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, இந்த பாவத்திற்கான காரணம் என்னவென்றால், தேவன் இங்கு வந்து இந்த பூமியிலே வந்து இந்த பாஷைகளை அந்த பாபேலை தாறுமாறு ஆக்கினதற்கான காரணம் என்னவென்றால், அங்கு மனுஷனிடத்திலே இருந்த பெருமை. அருமையானவர்களை, நான் உங்களிடத்திலே கேட்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் வித்தியாசமான அளவிற்கு ஒரு கோபுரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கட்டிக் கொண்டிருக்கின்றவர்களாயிருந்தால், சில பேர் உங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு பெருமையான ஒரு கோபுரத்தை கட்டுகின்றவர்களாக இருப்பீர்கள், சில பேர் உங்களுடைய கல்வியை குறித்த ஒரு கோபுரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகின்றவர்களாக இருப்பீர்கள் பெருமையினாலே, சில பேர் உங்களுடைய சமயத்தை குறித்த ஒரு கோபுரத்தை கட்டுகின்றவர்களாக இருப்பீர்கள், சில பேர் உங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு கோபுரங்களை பெருமையுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் எதை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டவர்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு கேடுள்ளதாகவே அது அமையும் என்றதை இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். ஆகவே இந்த பாவமானது என்ன செய்தது என்றால், அது வானத்தை நோக்கிய அது மேலே சென்றதாக இருக்க காரணம் என்னவென்றால், எங்களுடைய இதயங்களிலே இருக்கின்ற பெருமை. அருமையாளர்களே, சில வேளைகளிலே சிறுவர்களுக்கு கூட இந்த பெருமை இருக்கும். எப்படி என்று சொன்னால், அவர்கள் சோதனையிலே நன்றான ஒரு புள்ளியை எடுத்தால், அல்லது விளையாட்டிலே அவர்கள் முதன்மை உள்ளவர்களாக இருந்தால், அவர்கள் தங்களை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள், அல்லது தங்களுடைய இந்த கெட்டித்தனத்தை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதிலே சந்தோஷப்படுகின்ற சிறுவர்கள், அவை சிறுவர்களுடைய இருதயங்கள் கூட இந்த பெருமை என்கின்ற கோபுரத்தை பாவேலை கட்டுகின்ற இருதயங்களாக இருக்கிறதை பெற்றோர் நீங்களும் சிறுவர்கள் நீங்களும் அதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய இருதயங்களும் இந்த கோபுரத்தை கட்டுகின்ற ஒரு பெருமையுடைய இருதயங்களாகவே இருக்கின்றன. ஆகவே அருமையானவர்களே, சிவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பெருமையுள்ள இந்த ஜனத்தை, இங்கு கர்த்தருடைய கண்களுக்கு அருவறுப்பான இந்த ஜனத்தை, இங்கு கர்த்தருக்கு பயமில்லாத இந்த சந்ததியை தேவன் பார்க்கும்படியாக என்ன செய்கிறார் என்றால், அவர் அங்கு இறங்கி வருகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையாளர்களே, மனிதனானவன் தான் மேலே போக வேண்டும், தான் உயர வேண்டும், உயர வேண்டும் என்று பறந்த வேளையிலே தேவனானவர் அவர் கீழே இறங்கி 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 வந்தார். ஆகவே அங்கு என்ன செய்கிறது என்றால், அருமையாளர்களே, இங்கே இந்த ஜனங்கள் இந்த கோபுரத்திற்கு அஸ்திவாரத்தை போடுவதற்கு முன்பதாகவே, இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த அஸ்தி இந்த பூமியிலே இந்த கோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற இந்த ஜனங்களுடைய சிந்தனைகளை அறிந்த தேவன், இந்த சிந்தனைகளை அறிந்த தேவன் உடனடியாக வந்து என்ன செய்யவில்லை என்றால், அவர்கள் நிர்மூலமாக்க விடவில்லை. எண்ணத்தை கற்றுத் தருகின்றது என்ற அருமையாளர்களே, உங்களுடைய பெருமையிலே நீங்கள் செயற்படுகின்ற வேளையிலே, உங்களுடைய கைகளை நீங்கள் நம்பி நீங்கள் சுய நீதி உடையவர்களாக நீங்கள் வாழுகின்ற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், கட்டப்படாது என்று வேதம் சொல்ல. நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் வெற்றிகளை காண்கிறது போல நீங்கள் அனுபவிப்பீர்கள், ஆனால் இறுதியிலே அது நீங்கள் நினைத்ததை அடைய மாட்டீர்கள். இதுதான் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கட்டுவீர்கள். இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூபமே சொன்னார் என்னவென்றால், இங்கு மண்ணினாலே ஒரு வீடு கட்டப்படுகின்றது, கற்பாறையிலே ஒரு வீடு கட்டப்படுகிறது. மண்ணினாலே கட்டப்பட்ட வீடானது கட்டப்பட்டதா இல்லையா? கட்டப்பட்டது. ஆகவே அது கட்டப்பட்டது கல்லினால், கல்லின் மேலும் கட்டப்பட்டது, மணலின் மேலும் அது கட்டப்பட்டது. ஆனால் அது எப்ப அது அறியப்பட்டதென்றால், இது வெள்ளம் ஒன்று வந்த வேளையிலேதான் அது விளங்கினது. என்னவென்றால், எது நிலையாக நிற்கும் என்று. அதே போலதான் அருமையானவர்கள், எங்க என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இந்த பாபியல்களை கட்டுகின்ற வேளையிலே நாங்கள் சில வேளைகளிலே திருப்தி அடைகின்ற ஒருவர்களாக, எங்களுடைய பெருமையிலே நாங்கள் திருப்தி அடைகின்றவர்களாக நாங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த இடையிலே நீங்கள் நின்று உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற அகந்தைகளை, உங்களுடைய இருதயங்களில் இருக்கின்ற மனமீட்டிமைகளை நீங்கள் எல்லாரும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அதனுடைய விளைவு கொடூரமானதாக இருக்கும் அந்த முடிவிலே. ஆகவே இந்த முடிவானது எப்படியாக இருக்கிறது என்றால் பாருங்கள், வேதம் சொல்லுகின்றது 5வது வசனம், மனுபுத்திரர் கட்டுகின்ற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அருமையானவர்களே, இந்த கர்த்தர் அங்கு இறங்கினார் என்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் பூமியின் மேல் அவர் பரலோகத்திலே இருந்த வகையிலே இந்த மனுபுத்திரனுடைய இந்த பாஷைகளை தாறுமாறாக்குவதற்கு அவராலே இயலாது என்பது அர்த்தம் அல்ல. இந்த அஸ்திவாரத்தை, இந்த கோபுரத்திற்கு அஸ்திவாரத்தை போடுவதற்கு முன்பதாகவே இவருடைய இருதயங்களை அறிந்திருக்கின்ற கர்த்தர் அது என்னத்தை எங்களுக்கு கற்று தருகின்றது என்றால், அருமையானவர்களை பாருங்கள், 5வது வசனம், அவர் கர்த்தர் இறங்கினார். ஒற்றுமை இங்கு பாருங்கள், கர்த்தர் ஒரு கர்த்தர் அங்கு என்ன செய்கிறார் என்றால், ஒரே ஒரு தேவன் இறங்கினார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் ஆவியானவர். பிதாவாகிய தேவன் அவர் ஒருவரிடத்திலே இறங்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லா இடத்தையும் அறிந்து எல்லாவற்றையும் வாசம் செய்து கொண்டிருக்கின்ற தேவன். ஆனால் இங்கு இறங்கியவர் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாகிய தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் இறங்கி வந்த ஒரு தேவன். அவ இங்கு பார்க்கிறதற்கு, அதாவது இங்கு கண்ணாலே பார்க்கின்றது என்கிறது சொல்லுவார்கள், ஒரு அந்த்ரோபோமாலஜிக்கல் சைன், அதாவது இந்த மனுஷனிடத்திலே காணுகின்ற ஒரு தன்மை பார்க்கின்றது, அது மனுஷனுக்குரிய ஒரு காரியம். ஆகவே இங்கே தேவன் அங்கு என்ன செய்கிறார் என்றால், பார்ப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்பதாக சொன்ன காரியம் என்னவென்றால் பாருங்கள், நாம் இறங்கி போய், 7வது வசனம் அங்கே அது தன்மையாகப்படுகின்றது. நாம் இறங்கி போய் யார் என்றால், இந்த நாம் இது பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இங்கு குமாரனாகிய தேவன், இந்த மூன்று திருத்துவ நபர்களும் அங்கு இறங்கி இந்த மனுபுத்திரரை நியாயம் தீர்ப்பதற்காக, அல்லது மனுபுத்திரருக்கு ஒரு தண்டனையை கொடுப்பதற்காக இந்த திரியேக தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கின ஒரு சந்தர்ப்பமாகவே இது இருக்கின்றது. அருமையானவர்களே, அவர் இறங்கி என்னத்தை செய்தார் என்றால், நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்ற பிரகாரமாய் அவர்களுடைய இந்த பெருமையானது என்ன செய்யப்பட்டது, சிதைக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் செய்வோம் என்கின்ற பெருமையோடு இருந்தவர்களையும், எங்களாலே நம்மளை பாதுகாத்து எங்களுக்கு பெரிய பேர்களை இந்த பூமியிலே உண்டாக்குவோம் என்று வெளிக்கிட்ட எல்லாருடைய சிந்தனைகளும் என்னவாக இருந்தது என்றால், அது அங்கு சேதப்படுத்தி உடைக்கப்பட்டு அவர்கள் அங்கு சிதறடிக்கப்பட்ட ஜனமாக தேவன் ஏற்படுத்தினார். அருமையாளர்களே, இதே போலதான் நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்ற பிரகாரமாய் மல்கியா தீர்க்கனுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான மிக மிக நூற்றாண்டு கணக்கான ஆண்டுகளாக எந்த வகையான சுவிசேஷ பணிகளும் இல்லாத ஒரு இருண்ட யுகத்திற்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு வருகின்ற வேளையிலே இந்த மனுஷனானவன் பாவத்தினாலே இருக்கிறான் என்பதை அறிந்த கர்த்தர் அவன் ஒரு பொழுதும் அழிந்து போகாமல் இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனந்திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு இரக்கமுள்ள தேவன் அவர் மீண்டும் அவர் அங்கு இறங்கி வந்ததை நீங்கள் வேதத்திலே அறிவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் தாழ்மையினுடைய ரூபத்தை எடுத்து அவர் மனுஷனாக அவர் அங்கு வருகிறார் என்பதையும் மெய்யாக அவருடைய அந்த சுவிசேஷ பணியினுடைய ஆரம்பத்திலே பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்று அவரும் அங்கு பரிசுத்தாவியாகிய தேவன் புறாவை போல இன்ற மூன்று நபர்களும் பூமியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய பிரசன்னத்தை கொடுத்த சந்தர்ப்பம் என்னவென்றால் இந்த மேட்டிமையும் பெருமையும் இந்த பாவம் நிறைந்த சந்ததியானது மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக தேவன் பூமியிலே இருந்து இறங்கி வந்தார். அருமையாளர்களே, அந்த சுவிசேஷமானது ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாது. ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் நீங்கள் அவரிடத்திலே மட்டும் மனம் திரும்புவதனாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைப்பதனாலே மாத்திரம் அவரிடத்திலே மனம் திரும்புவதனாலே மாத்திரம் நீங்கள் சிதறடிக்கப்படாமல் இருக்க முடியும் என்பதை கிறிஸ்து அன்னுதினமும் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் நானே மெய்யான தேவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியாரே, அருமையானவர்களே, உங்களுடைய பெருமையினாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ அல்லது உங்களுடைய மதங்களிலே இருக்கின்ற பக்தி வைராக்கியங்களாலேயோ அல்லது எந்த ஒரு சிலைகளாலேயோ எந்த ஒரு மனிதனாலேயோ பரிசுத்தவானாலேயோ ஒரு பொழுதும் தேவரண்டையிலே நீங்கள் போக முடியாது. கிறிஸ்து ஒருவராலே மட்டும் நீங்கள் தேவரண்டையிலே போக முடியும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தருவதற்காக தேவன் இந்த பூமியிலே என்ன செய்தார் என்றால் அவர் இறங்கி தன்னை தாழ்மையோடு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அருமையானவர்களே, இது நானும் நீங்களும் இதிலே பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் தேவன் என்னோடும் உங்களோடும் பேசுகின்ற காரியம் என்னவென்றால் எங்களுடைய இருதயங்களிலே நிறைய பெருமைகளோடும் நிறைய அந்தஸ்துகளோடும் எந்த விதத்திலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியாத பலவிதமான பெருமைகளோடு இருக்கின்ற உங்களுக்கு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய சகலவிதமான மேட்டிமைகளையும் உங்களுடைய சகலவிதமான திமிர்களையும் நீங்கள் விட்டு கிறிஸ்துவிடத்திலே திரும்பவில்லை என்றால் அவர் திரும்ப மகிமையோடு ராஜா வருகின்ற வேளையிலே நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் நிர்மூலமாக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்கென்று நின்றவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யத்திலே பங்கடைவார்களே தவிர வேறு எவருமே அந்த ராஜ்யத்திலே பங்கடைய மாட்டார்கள் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக தேவனங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார். அருமையாளர்களே, சிறியவர்கள் துதக்கம் பெரியவர்கள் வரையும் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நான் பெருமையை வெறுக்கின்றவனாக இருக்கின்றேன். உங்களுடைய கைகளினாலே நீங்கள் செய்ய நினைக்கின்றது எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும் என்றால் அது வீணாக போ. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் என்ன விதமாக உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் கட்டலாம் என்று நீங்கள் பிரயாசப்படுகின்றீர்களோ அது இறுதியிலே உங்களுக்கு சாபமாக அமையும். ஏனென்றால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிருதா. அவை தேவன் அருமையானவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றார். அவை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நீங்கள் எந்த விதத்திலும் சமாதானமான ஒரு வாழ்வை வாழ முடியாது என்பதிலே வேதம் தெளிவாகவே இருக்கின்றது. நீங்கள் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் 20வது சங்கீதம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் எண்ணத்தை குறித்து இங்கு பெருமை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் எங்களிடத்திலே இருக்கின்ற பலத்தை குறித்து இந்த ஆதியாகமத்திலே இங்கு நோவாவினுடைய சந்ததியைப் போல சிலர் தங்களுடைய பலத்தை குறித்தும் சிலர் தங்களுக்குள்ள சொத்துக்களை குறித்தும் சிலர் தங்களுக்குள்ள அறிவுகளை குறித்தும் தங்களிடத்தில் இருக்கின்ற பண வசதிகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருந்தோம். யார் இங்கே முறிந்து விழுந்தார்கள் என்றால் இங்கே யார் யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பலத்திலே குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினார்களோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய சமயங்களையும் தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய சொத்துக்களை குறித்து பெருமை பாராட்டி வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ நிமிர்ந்து நின்றோம். ஏனென்றால் நாங்கள் பெருமை பாராட்டினது முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாங்கள் பெருமை பாராட்டினது முழுவதும் என்னுடைய குடும்பமாக இருந்தால் என்ன, என்னுடைய கல்வியாக இருந்தால் என்ன, என்னுடைய எல்லா விதமான சொத்துக்களாக இருந்தால் இவைகளை குறித்து நான் பெருமை பாராட்டுகின்றவனாக அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். என்னவென்றால் அவர் ஒருவரே என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு, அவர் ஒருவரே என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய வருகையின் போது எங்களை நிச்சயமாக தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கூட்டிக் கொண்டு போவார் என்கிறதை குறித்து பெருமை பாராட்டுகின்றவனாக நான் இருக்கின்றேனா? அல்லது நாங்கள் எங்களுடைய இந்த 17வது அதிகாரத்திலே சொன்னது போல எங்களிடத்திலே இருக்கின்ற பெருமைகளையும் எங்களிடத்திலே இருக்கின்ற எல்லா விதமான மேட்டிமைகளை குறித்து ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அருமையானவர்களை, நீங்கள் தேவனை பார்த்து தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிய வேண்டிய ஆராய வேண்டிய காரியம் என்னவென்றால் உங்களுடைய பெருமை எதிலே இருக்கின்றது? இங்கே நாங்கள் இந்த சிதறிப்போகாத படிக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு நாமத்தை பேரை கட்டுவோம் என்று விரும்பின இந்த நோவாவினுடைய சந்ததியைப் போல பெருமையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அதிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றோமா? அல்லது இந்த தாவீது ராஜாவைப் போல அவன் எல்லாம் அவனுக்கு இருந்தும் அவன் எதை குறித்தும் பெருமை பாராட்டாமல் நாங்களோ உங்களுடைய நாமத்தை குறித்து? இங்கே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் அங்கு பிரயாசப்பட்டார்கள். ஆனால் மெய்யான ஒரு கிறிஸ்தவர் என்ன செய்கிறார் என்றால் இங்கு தேவனே உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டவனாயிருந்தார். அருமையானவர்களே, நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியம் என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய சகல விதமான பெருமைகளையும் உங்களுடைய சகல விதமான மேட்டிமைகளையும் உங்களுடைய சகல விதமான அகந்தைகளையும் நீங்கள் எல்லாம் நீங்கள் நீங்களாக விடவில்லை என்றால், நீங்களாக இந்த பாவங்களை கிறிஸ்துவிலே நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால், நீங்களாக இந்த பாவங்களை கிறிஸ்து இயேசுவிலே நீங்கள் மன்னிப்பை நீங்கள் கேட்காமல் விட்டால் தேவன் சொல்ற காரியம் என்னவென்றால் நான் திரும்ப வருகின்ற வேளையிலே உங்களை நான் சிதறடிக்க போக பண்ணுவேன்.
அருமையானவர்களே, தேவன் சிதறடிக்கின்ற வேளையிலே என்னாலும் உங்களாலும் ஒருபொழுதும் நிற்க முடியாது. ஆனபடியாலே இயேசு கிறிஸ்து ஒருவரண்டையிலே நீங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பாவங்களையும் மேட்டிமைகளையும் பெருமைகளையும் அகந்தைகளையும் நீங்கள் அறிக்கை செய்து மனத்தாழ்மை உள்ளவர்களாய், கிறிஸ்து சொன்ன சகல கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்து அதற்கென்று உங்களுடைய கால்களை நிலைநிறுத்துகின்றவர்களாக இருக்கின்ற வேளையிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவர் இரண்டாம் தரம் திரியேக தேவனாக இந்த பூமியிலே அவர் வருவார். அவர் முதலாவது தரம் வந்த காரியம் என்னவென்றால், இந்த பாவமானது பெருகின்ற வேளையிலே அவர் நிர்மூலமாக்க வந்த தேவன். இரண்டாவதாக பாவத்திலே இருந்த ஜனங்கள் விடுதலையாக்குவதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்த தேவன். இங்கே இரண்டாவது வருகையிலே அவர் வருகின்ற வேளையிலே தன்னுடைய வழிகளிலே நிற்காத, தன் மூலமாக மட்டும் கிறிஸ்து தேவரண்டையிலே வராத சகலரையும் அவர் அங்கே அழித்து பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களை மட்டும் தன்னோடு சேர்த்து மற்றவர்களை சிதறடிக்க போக பண்ணுவார் என்பதை வேதமங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆனபடியாலே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சகலவிதமான மேட்டிமைகளையும் பாவங்களையும் மகந்தைகளையும் நாங்கள் விட்டு நாங்கள் கிறிஸ்து வண்டையிலே நாங்கள் ஓடி அவரை குறித்து நாங்கள் பெருமையை பாராட்டி, அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் பெருமையை பாராட்டி, நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது தேவன் திரும்பி வருகின்ற வேளையிலே நாங்கள் நிமிர்ந்து நிற்கின்ற ஜனங்களாக இருப்போம் என்பதே. தேவன் தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுடைய விளக்கங்களை எங்களுடைய இதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.